நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், திருவள்ளூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருடம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டிருக்கும் சத்சங்கமாகவும், வரும் கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாகவும் பரம்பொருள் பாபாஜியின் ஆசியுடன் அமைந்திருக்கின்றது. இன்று 2 மணி நேரத்திற்கு முன்னால் தான் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் வந்திருந்தது. இன்றைய சத்சங்கத்திற்குரிய சைவ சித்தாந்த கேள்வியாக, அதுவும் ஒரு 2 வரியில் அவர் அந்த கேள்வியை போட்டிருந்தார். அவர் போட்டது சுலபமாக போட்டுவிட்டார், ஆனால் அதை பற்றி வாழ்நாள் முழுக்களுமே கதைக்க வேண்டிய விடயம். அவர் போட்ட கேள்வி என்னவென்றால், இறைநிலையை பற்றி இன்று சிறிது மீட்டல் செய்வீர்களா? அவர் என்னென்ன நிலைகளில் இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அதில் ஒரு மீட்டல் தர முடியுமா என்றதுதான் அவருடைய கேள்வி. அதை பார்த்ததுமே நான் பயந்து போனேன். அதுக்குரிய காரணம் என்னென்றால், இறை நிலையை சொல்வதற்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சைவ சித்தாந்தத்தில். அப்போது அவர் ஒரு சுகமாக அதை ஒரு சிறிய கேள்வியாக போட்டிருந்தார். அப்போ என்ன மாதிரி அவருக்கு இன்று பதில் கொடுக்கலாம் என்று சிந்தித்தேன். கடைசி 2 மணி நேரமாக அந்த சிந்தனை எனக்கு, நான் சிந்தித்து கொண்டிருப்பது பலருக்கும் தெரிந்திருக்கலாம், என்னுடைய வகுப்பில் பங்கு பெற்றியவர்களுக்கு. இருப்பினும் அவருடைய கேள்விக்கு நாங்கள் அடிப்படையில் இருந்தே சில விடயங்களை இன்று பார்த்து விடுவோம். இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றான். தன்னுடைய செயல்முறை திட்டத்தை ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு, அதாவது ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை விடுவிப்பதற்கு, அதாவது ஆன்மாக்களுக்கு செயலாற்ற பண்ணி அறிவு திறனை கொடுப்பதற்கு இந்த செயல் திட்டத்தில் அவன் இறங்குகின்றான். அவன் சொரூப நிலையில் இருக்கும் நிலையை சிறப்பு நிலை என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில், இறைவனின் சிறப்பு நிலை என்று. அதே நேரம் அவன் தடத்த நிலைக்கு வருவதை பொது இயல்பு என்று சொல்கின்றோம். ஆகவே அவன் சொரூப நிலையில் இருக்கும் போது எப்படியாக எந்த நிலையில் இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், இந்த அன்பருடைய கேள்விக்கு விடை காணுவதற்கு, சச்சிதானந்த நிலையில் இருக்கின்றான். ஸோ சச்சிதானந்த நிலை என்றால் அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, எண்குணத்தான், எண்குணத்தை உடைய இயல்பான இறைவன் என்றும் உண்டு. இது 2 நிலையிலும்தான் அவன் சொரூப நிலையில் இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. பேராசிரியர் அதை அது மிகவும் அருமையாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அப்படி அந்த இறை நிலையில் இருந்த இறைவன் கீழிறங்குகின்றான் என்று படித்திருக்கின்றோம் தடத்த நிலைக்கு. அது அவனுடைய பொது இயல்பாக அமைகின்றது. அந்த பொது இயல்புக்கு வந்தவுடன் அவன் என்ன செய்கின்றான் என்று பார்த்தால், உயிரை பக்குவப்படுத்துவதற்காக உயிருடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியின் சாரத்தை நான் சிந்தித்த அளவில், அந்த ரெண்டு நிலையிலும் அவன் என்னத்தில் செயல்படுகின்றான், எப்படி இருக்கின்றான் என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு அவருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருப்பினும் சொரூப நிலையில் அவன் சச்சிதானந்தமாக இருக்கின்றான். தடத்த நிலைக்கு வந்ததும் அவன் உயிரை பக்குவப்படுத்துவதற்காக ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான். இந்த சச்சிதானந்த நிலையில் என்ன படித்திருக்கின்றோம்? அவன் சச்சிதானந்தமாக இருக்கின்றான் என்றால், அந்த சச்சிதானந்தத்துக்குரிய இன்னொரு சொல்லுத்தான் என் குணத்தான். அதை கூட நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். அதாவது சத்து சித்து ஆனந்தம் என்பதுதான் சச்சிதானந்தம் என்று படித்திருக்கின்றோம். அவன் சத்து நிலையில் இருக்கும் போது, அதாவது இறை நிலையில் இருக்கும் போது, அவன் தன் வயத்தனாக இருக்கின்றான். அவனுடைய 8 குணங்களில் 4 குணங்கள் சத்தாக இருக்கும் போது இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். அதில் முதலாவதாக தன் வயத்தன், 2வதாக தூய உடம்பினன், 3வதாக இயல்பாகவே பாசம் அற்றவன், 4வதாக முடிவிலி ஆற்றல் உடையவன் என்று படித்திருக்கின்றோம். அது சத்து நிலையில். சித்தி நிலைக்கு வரும்போது அவனுடைய 3 குணங்கள் அங்கு செயல்படுகின்றன என்று படித்திருக்கின்றோம். அது இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்ந்தவன் என்று படித்திருக்கின்றோம், பேரருள் படைத்தவன் என்று படித்திருக்கின்றோம். இது சித்துக்குரிய குணங்களாக படித்திருக்கின்றோம். இறுதியாக இருக்கிற 8வது குணமான பேரின்பம் ஆனவன் என்ற குணம் தான் ஆனந்தத்துக்குரியது. ஆகவே இந்த சச்சிதானந்தம் என்று சொன்னாலும் இறை நிலையை சொரூப நிலையில், அல்லது எண்குணத்தான் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் இந்த சச்சிதானந்தத்துக்குள் தான் இந்த எண்குணத்தான் அடங்குகின்றார் என்று பார்த்திருக்கின்றோம். இதே நிலையைத்தான் பாபாஜியும் சொல்கின்றார். சச்சிதானந்த நிலையை நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் எங்களுடைய பயிற்சியில் இருந்து. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த 2 நிலையை பற்றி இன்னும் சிறிது விரிவாக பார்த்து விடுவோம் என்று அந்த கேள்வியில். ஆகவே இந்த 2 நிலையில் இருக்கும் போது சச்சிதானந்தனாக இருக்கின்றான், நன்குணத்தனாக இருக்கின்றான். சொரூப நிலையில் அதை பார்த்திருக்கின்றோம் சிறிய விரிவாக. இனி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கும் நிலை, பொது இயல்பாகிய தடத்த நிலையில் இருக்கின்றான். அதற்குள் நாங்கள் வந்தோமாக இருந்தால், அவன் இந்த உலகை படைக்கின்றான். அதாவது தடத்த நிலைக்கு வந்த பின்தான் அவன் இந்த 5 தொழில்களை மாற்றி இந்த ஆன்மாக்களை ஊவிப்பதற்காக இந்த உலகை படைக்கின்றான் என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த படைத்தலுக்குரிய உலகை படைக்கின்றான். ஆன்மாக்களை உய்விப்பதற்காக அந்த நிலையில் அதற்கு ஆதி மூலமாக இருப்பவனே சிவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது அவன் இந்த நிலைகளை ஏன் கொண்டு வருகின்றான் என்று பார்த்தால், உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்துவதற்காக, அதாவது ஆணவ மலத்திலிருந்து, அந்த இருளிலிருந்து, அந்த பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த தனு கரண புவன போகங்களை கொண்டு வந்து இவற்றை செயலாற்றுகின்றான் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இதில் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதன் கருத்தையும் சிறிது பார்ப்போமாக இருந்தால், இறைவன் உயிரோடு ஒன்றாய் கலந்திருக்கும் நிலையை சைவ சித்தாந்தத்தில் அபேதம் என்று சொல்வார்கள். அதேபோல இறைவன் உயிருக்கு வேறாய் இருக்கும் நிலையை பேதம் என்று சொல்வார்கள். பேதத்தின் மறுபக்கத்து சொல்லுத்தான் அபேதம். அதேபோல் இறைவன் உயிரோடு ஒன்றாக இருக்கும் நிலையை பேதாபேதம் என்று சொல்வார்கள். இந்த சொற்கள் ஓரளவு தெரிந்திருப்பது நல்லமன்று. இதை நாங்கள் முதல் சுருக்கத்தில் பார்த்திருக்கின்றோம். அதை இன்று ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே இறைவன் ஒன்றாய் உயிருடன் இருந்து செயல்படும் உபகாரத்தை காணும் உபகாரம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த இறைவன் செயல்படுவது என்ன மாதிரி அமைகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது என்றால், சக்தியை வைத்துத்தான் இந்த செயல்பாடுகளை இறைவன் புரிகின்றான். ஆகவே சக்திதான் இறைநிலையை நாங்கள் அடைவதற்கு உதவியாக இருக்கின்றாள். நாங்கள் சிவன் சிவனே என்று இருக்கின்றான் சொரூபத்தில். தடத்த நிலையில் கூட அவன் சக்தியை வைத்து இயக்கங்களை செய்து கொண்டு அவன் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்வதுதான் சரியான சொல்லு. ஆகவே சக்தி எங்களுடைய உயிர்களை ஊய்விப்பதற்கு எல்லா விடயங்களை செய்தாலும் இறுதியில் இறைவன் தன்னுடைய நிலையை பதிஞானத்தின் மூலம் எங்களுக்கு தருவது அவன்தான் என்பதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து மறந்துவிடக்கூடாது. இறைவன் தந்தாலே ஒழிய அந்த நிலை எங்களுடைய ஆன்மாக்களுக்கு கிட்டாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை நாங்கள் என்றும் மறந்துவிட முடியாது. இயக்கம்தான் சக்தியாக இருக்கின்றதே தவிர அதை தருபவன், அவனுடைய நிலையை எங்களுக்கு தருபவன் இறைவன் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அதற்கு மேலாக இறைவன் வேறாய் இருந்து எங்களுக்கு செய்யும் விடயத்தை சைவ சித்தாந்தத்தில் காட்டும் உபகாரம் என்று சொல்கின்றோம். ஒன்று காணும் உபகாரம், மற்றது காட்டும் உபகாரம். ஆகவே இந்த விடயங்கள் வேறாய் ஒன்றாய் இருந்து செய்யும் விடயங்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு, அதுவும் எந்த முறையில் பக்குவப்படுத்துவதற்கு, வினை ஆன்மாக்கள் வினைகளை கொண்டு வந்து இந்த உடலில் இருக்கும்போது அந்த வினைகளை ஆற்றி அந்த வினை ஆற்றுவதன் மூலமாக அந்த அறிவு திறனை பெற பண்ணுவதுதான் இறைவனின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இறைவன் இப்படியான விடயங்களை இந்த ரெண்டு நிலைகளில் இருந்து செய்கின்றான் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டு நிலைகளில் இருந்து செய்யும் போது தடத்த நிலையில் வந்துதான் ஐந்தொழிலை மாற்றுகின்றான் என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த இறைவனின் செயல், அவன் இப்படி செய்யும் செயல் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காகத்தான் என்றதையும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இறைவன் என்ன மாதிரி எந்த நிலைகளில் இருக்கின்றான், எந்த நிலைகளில் வந்து செயல்படுகின்றான் என்பதற்குரிய சுருங்கிய பதிலாக இதை கடைசி நேரம் வந்த கேள்விக்கு கொடுக்கின்றேன். ஆனால் மறந்துவிடக்கூடாது, இறைநிலையை பற்றி பார்ப்பதென்றால் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் பல வகுப்புகளை நடத்துவார்கள். நான் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லவில்லை. அது ஒரு 20 நிமிட பேச்சில் சொல்லி முடிக்கக்கூடிய விடயம் அல்ல. ஆகவே இன்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இதை நாங்கள் விடையாக பயன்படுத்துவோம். அதுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இந்த விடையை இன்று கொணர்கின்றோம். அதற்கு மேலாக இன்று வேறு ஒரு கேள்வியும் வராதபடியால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து இப்படி செயல்படும் போது கிரியா யோகத்தில் நாங்கள் செயலாற்றுகின்றோம். அடிப்படை கருத்துக்களை சைவ சித்தாந்தத்திலிருந்து பெறுகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்திற்கும் கிரியா யோகத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பை பார்ப்போமாக இருந்தால் இந்த யோகம்தான் எங்களையும் இறைவனையும் இணைக்கின்றது என்பது யோகத்திற்குரிய ஒரு சிறப்பியல்பு. ஆகவே அந்த வழியில் நாங்கள் நிற்கின்றோம், பாபாஜியின் வழியில் நிற்கின்றோம், பாபாஜியின் செயலாற்றல் திறன் மிக்க கிரியா யோகத்தில் நிற்கின்றோம். நிச்சயமாக அந்த வழியில் நாங்கள் பயணிக்கும் போது பதிஞானத்தை அடைவது நிச்சயம் என்று பாபாஜி கூறுகின்றார். அவருடைய புத்தகத்தில் கூட அது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் பாலமாக இருக்கின்றார் என்பதும் நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் இவற்றை உணர்கின்றோமா முதலாவது, ரெண்டாவது உணர்வது மாத்திரமல்ல எங்களுடைய பயிற்சியில் எவ்வளவு தூரம் இதை நோக்கி செல்கின்றோம் என்றதை நாங்கள் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம். அதை அறிநோக்கென்றும் சொல்லி ஒரு சத்சங்கத்தில் சொல்லி இருக்கின்றேன். பேராசிரியர் சொன்னது அதாவது அறிநோக்கு என்றால் பின் திரும்பி பார்த்தல். அந்த திரும்பி பார்த்தல் என்ற செயலை நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டும். இது தனியாக எங்களுடைய கிரியா யோகா செயல்முறை பயிற்சியில் நாங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை கூட நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி செய்வதால்தான் நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளிலும் சரி அல்லது வாழ்க்கை முறைகளிலும் சரி நாங்கள் எங்களை மேம்படுத்தலாம். ஆகவே உங்களுடைய உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, செயல்முறை பயிற்சியாகிய கிரியா யோகமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நீங்கள் உங்களை மீளாய்வு செய்ய வேண்டும். மீளாய்வு என்பது சுய பரிசோதனை என்று என்னுடைய நண்பர் அருமையாக அந்த சொல்லை சொல்லுவார். அடிக்கடி நாங்கள் பேசும்போது அந்த சுய பரிசோதனை என்பது மிகவும் முக்கியம், எங்களுடைய பயிற்சியிலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி. ஆகவே இந்த அன்பர் இன்று இறைநிலையை பற்றி ஒரே ஒரு கேள்வி அனுப்பியிருந்தபடியால் அதன் முடிவில் இப்படியான ஒரு விடயத்தை இன்று நாங்கள் அலசியிருக்கின்றோம். இப்போது எங்களுடைய சத்சங்கத்தில் இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். மேற்கொன்று ஒரு கேள்வியும் வராதபடியால் அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி
நமோ, ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் அழகை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடனும் கேள்விடக்கூடிய பதிலாக அமைந்திருந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் முக்கியமாக இறைநிலை பற்றிய கேள்விக்கு மிகவும் விளக்கங்கள் தரப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே இந்த இறைநிலையை முதலில் படித்து மீண்டும் மீட்டல் நிலையில் ஏற்கனவே கிடைத்திருக்கின்றது. இன்றைய மீட்டல் மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஏனென்றால் நாங்கள் அந்த மீட்டல்களை கேட்கும் பொழுது, நாங்கள் மீட்டல் செய்வதும் பார்க்க மீட்டல்களை காதால் கேட்கும் போது எங்களுடைய மனத்தில் தெளிவாக பதிந்து அது வந்து நாங்கள் உணர்வு நிலையில் திரும்பி சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இடைநிலை பற்றி, அதாவது இறைவன் சொரூப நிலையிலிருந்து தரத்த நிலைக்கு வந்து அதனுடைய நிலைகள் பற்றியும் சச்சிதானந்த நிலை பொது இயல்புகளையும் பற்றிய இதை கேட்கும் போது ஏற்கனவே நாங்கள் படித்தது எங்கள் மனதில் ரீகால் பண்ணப்பட்டதாக இருக்கின்றது. எனவே இதன்
மியூட்டில் இருக்கின்றீர்கள், மியூட்டை எடுத்தால் சரி.
எனவே இன்றைய சத்சங்கம் மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்திற்கும் கிரியா யோகத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஒரு சிறு மீட்டலும் தரப்பட்டது. அதிலும் முக்கியமாக எங்களுடைய கிரியா யோக பயிற்சி தான் முக்கியம். எங்களுடைய கிரியா யோக பயிற்சியில் சுய மீளாய்வு, அதாவது அறிநோக்கின் பற்றிய விளக்கம் தந்தது. அதை நாங்கள் ஆணித்தரமாக வளர்த்து வைராக்கியத்துடன் எங்களுடைய பயிற்சிகளை மேலும் மேலும் கூட்டி சாதனைகளை செய்ய வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, முடிந்தளவு நீங்கள் அதை சுருக்கமாக சொல்லி இருக்கின்றீர்கள், மிகவும் அற்புதம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.
சரியான பதிலான பதில் கேட்க குறித்து வைக்க ஒரு சத்தம் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய இறைவனை எப்படி நம்ம சென்று அடைகிறோம், இறைவன் இறைவன் அடையறதுக்கு வேண்டிய குருமார்கள் என்னென்ன சொன்னார்கள் என்ற விஷயத்தெல்லாம் நம்ம இதுல ரொம்ப துண்மையா பார்த்திருக்கோம். இந்திய சத்தங்கள்ல கொஞ்ச நாள் பேசினாலும் அதை துண்மையா பார்த்திருக்கோம். அந்த வகையில சத்சங்கம் கேட்ட கேள்விக்கும் கொடுத்த பதிலுக்கும் பாபாஜிக்கு நன்றி. இந்த சைவ சித்தாந்தத்திலேருந்து கிரியா யோகம் வந்தது என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் அதுல இருந்து ஒரு தெளிவுபடணும்ன்றது என் மனசுல ஒரு சின்னது ஒரு அலையா உடையாந்துருக்கு. ஏன் நம்ம வந்து இந்த சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அத வந்து மகான்மார்களா இருக்கட்டும், அடியார்களா இருக்கட்டும், சிறப்பாக சொல்றாங்கன்னு சொன்னா, சைவசித்தாந்தத்தினுடைய உண்மையை வந்து தான் கிரியா யோகத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வந்து தான் பாபாஜி நமக்கு ஒரு சிறிதளவு தான் கொடுத்துருக்காரு, பெரிதளவும் கொடுப்பாரு, நம்ம பக்குவம் ஆவாக கொடுப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆன்மா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அருளாளர்கள் வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. இறைவனுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. சைவசித்தாந்தத்தில் நம்மளுடைய கருத்து கிடையாது, நம்மளுடைய என்னுடைய அறிவு கிடையாது, நமக்கு அல்லாது அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முப்பொருள் உண்மை ஒரு பொருள் உண்மை என்ற வகையில நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு பொருள் உண்மை என்பது இறைவன் மட்டும்தான், ஒருவனே, அவனே பலவாகவும் இருக்கிறார், எக்காலத்திலயும் இருக்காரு, இக்காலத்திலயும் இருக்காரு, எக்காலத்திலயும் அவர் செயல்பட்டு இருக்காரு, இக்காலத்திலயும் செயல்பட்டு இருக்காரு என்ற அடிப்படையில தான் நம்ம சைவசித்தாந்தம். அந்த வரையில உயிர்கள் தீவடைக்க பதி பசு பாகம் என்ற வகையில முப்பொருள் உண்மையை வந்து நம்ம விளக்கமா புரிஞ்சுட்டு வரும். இதுல வந்து நீங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பெரிய கல்வி நம்ம கற்றுட்டு வரோம், எளிய முறையில கற்றுட்டு வரோம். அது வந்து இது எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயமே அல்லங்கிறாங்க. அது இந்த சைவ சித்தாந்தம் அருளாளர்கள் யாருக்கு போதிக்கணும்னு சொல்றாங்கன்னா, அதை கேட்கக்குள்ள நமக்கு தகுதி இருக்கான்ற சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதையும் தாண்டி பாபாஜி நம்மள இந்த வழிக்கு நம்மள அழைச்சி சென்று கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை இன்னைக்கு நான் வந்து கிளாஸ்ல அனுபவிச்ச ஒரு உண்மையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இத வந்து என்ன பெருமைப்பட்டுக்கோ சொல்லல, இதை நீங்க அப்படியே கேட்டுங்கன்னு தெரியல, என்னட்டு நடந்த ஒரு உண்மையை இன்னைய சைவ சித்தாந்த கிளாஸுக்கு போன பிறகு இவ்வளவு பெரிய இடத்துல நம்மளை முன் கொண்டு வச்சு பாபாஜி அழகு பாக்குறாரு, அதுல நீங்களும் அந்த அழக ரசிச்சிட்டு இருக்கிறீங்க என்றத நான் உணர்ந்து இந்த சங்கத்துல உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் ஒரு உங்களை வணங்கி பார்க்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, வளமை போலவே அதை மெருகூட்டி அதில் சரியான சூட்சும விடயங்களை சொல்லி இருக்கின்றீர்கள். அதில் இறுதியாக சொன்ன சூட்சும விடயங்களை சாதகர்களுக்காக நான் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா இறுதியில் சொன்ன விடயம், இதில் நீங்கள் நாங்கள் எல்லோருமே லாய்த்திருக்கின்றோம், நாங்கள் எல்லோருமே படித்து கொண்டிருக்கின்றோம், அதை இட்டு தான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது தன்னுடைய சொந்த அனுபவபூர்வமாக அவர் அதை சொல்ல சொல்லி இறுதியில் நான் அதற்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி முடித்தார். அது அந்த நன்றி சொல்வது உலகியலில் நீங்கள் பார்த்தால் கார்த்திகேயன் ஐயா நீங்கள் இதை படிக்கின்றீர்கள் என்பதற்கு உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கின்றார் என்பது அல்ல அதன் கருத்து. அதன் கருத்து சிவனடியார் கூட்டம், சாதகர் கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் எல்லோருமே நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் பரம்பொருளின் இயக்கம். அது மாத்திரமல்ல, ஆன்மாக்களுக்கு நன்றி சொல்வது, சிவனடியார் கூட்டத்திற்கு நன்றி சொல்வது, சாதகர் கூட்டத்திற்கு நன்றி சொல்வதென்றால் அது இறைவனுக்கு செல்லும் நன்றி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இது என்ன, இவர் உழவு கிளாஸை எல்லாம் படித்துட்டு வந்து எங்களுக்கு நன்றி சொல்கிறாரே, நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அட நாங்கள் அந்த நிலையில் இருக்கின்றோமோ என்று ஆணவ நிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த நன்றியல் எல்லாம் போய் சேருவது இறைவனுக்கு என்பதை மறக்கக்கூடாது. அதனால் தான் இந்த சாதகர் கூட்டத்துக்குள் நாங்கள் இருக்கும் போது எல்லோருக்கும் அந்த விடயங்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் ஒரு உலக வழிபாட்டில் ஒரு முறையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயப்பன் உற்சவங்களில் எல்லோரையும் அவர்கள் குருவாக கூப்பிடுவார்கள். ஏன் அப்படி கூப்பிடுகின்றார்கள் என்றால், அங்கு அந்த உடையத்தில் கலந்து கொள்பவர்கள் எல்லோருமே இறைவன் தான் என்றது தான் அதனுடைய கருத்து. ஆகவே பெரிய சாமி, சின்னசாமி என்றெல்லாம் சாமி போட்டு கூப்பிடுவார்கள். ஆகவே நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இவற்றை படித்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் மிகவும் அற்புதமான சூட்சுமமான சொல்கள். அதை உலகியல் அளவில் விளங்கி நீங்கள் அந்த ஆணவத்திற்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்று தாழ்மையாக கேட்கின்றேன். ஆகவே தான் எங்களுடைய தொண்டு கூட நாங்கள் தொண்டு கொடுப்பது, நாங்கள் செய்கின்றோம் என்ற ஆணவ மலத்தில் இருக்கக்கூடாது. அதை வேன்று அதை எடுத்து அதை பாவிப்பவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சைவ சித்தாந்தன் சொல்லுகின்றது. அதை சிறிது சிறிதாக நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் கொடுப்பது இங்கு முக்கியமல்ல, அதை வேண்டி அதை அனுபவிப்பவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்ததுதான் முக்கியம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இங்கு கூட என்ன அதனுடைய அடிப்படை கருத்தென்றால், அதை வேண்டி அனுபவிப்பவரும் இறைவன், எங்கும் அவன், எதிலும் அவன் இருக்கின்றான் என்பதை இறுதியாக சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் உங்களை அழைத்து செல்கின்றேன். விடை காண்பதற்கு ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.